இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, வேதத்தில் எத்தனை வகையான புஸ்தகங்கள் இருக்கிறது என்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்திப்போம். புஸ்தகங்கள் சொன்னால் இந்த 66 புஸ்தகம் அல்ல, வேதத்தில் வேத புஸ்தகம், அப்புறம் ஜீவ புஸ்தகம், அப்புறம் இன்னொரு புஸ்தகம் ஒன்று இருக்குது, ஞாபக புஸ்தகம். இந்த 3 புஸ்தகங்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 3:5-6 வார்த்தைகளை வாசிப்போம்.
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இல்ல,
வெளிப்படுத்தல்
3.
ஆண்டவர் வெண் வஸ்திரம் கொடுக்கிறார். வெண் வஸ்திரம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜீவ புஸ்தகத்திலே அவருடைய பெயர் எழுதப்படுகிறது. இப்படிப்பட்டவருடைய பெயர் வந்து என்ன இப்போ செய்யப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் முன்பாக வாசிக்கப்படுகிறது. இதுதான் பரலோகத்தில் இவங்களுக்கு கிடைக்கிற மேன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் முன்பாக இவர்களுடைய பெயர்கள் வாசிக்கப்படும். அப்படின்னா பரலோகத்தில் வந்து சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற அட்டண்டன்ஸ் வாசிக்கும் போது இந்த பெயரெல்லாம் வாசிக்கப்படும். சரி, இப்போ ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படுவது அல்லது ஜீவ புஸ்தகத்திலே கிறுக்கி போடாமல் இருப்பது என்கிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்த்தோம். வெளிப்படுத்தல் 20:11-12 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 20.
பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிறுத்திக் கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
போதும். இந்த ஜீவ புஸ்தகம் எப்பொழுது திறக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை சிங்காசனத்துல வைத்துதான் இந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இந்த தீப புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது வேற 2 புஸ்தகம் கூட திறக்கப்படுகிறது. இங்கே நம்ம பார்க்குறோம், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அது அல்லாமல் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்போ புத்தகம் வந்து எத்தனை புஸ்தகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 4
இல்லை,
புஸ்தகங்கள் அப்படின்னா 2, அப்புறம் வேறொரு புஸ்தகம்னா 3. 3 புஸ்தகத்தை வச்சு தான் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்கிறாரு. அப்போ புஸ்தகங்கள்ங்கிறது 2ங்கிறது என்னங்கிறது நம்மளுக்கு அடையாளம் தெரியல, ஆனால் ஜீவ புஸ்தகங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுவது எப்போன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சிங்காசனத்தில் வைத்து தான் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்போ நடக்குன்னு யாருக்கா தெரியுமா? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு கடைசி நியாய தீர்ப்பு. முதல் நியாய தீர்ப்பு இன்றைக்கு சபையில் நடந்துட்டு இருக்குது. தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு இப்பொழுது நடங்கிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 8 நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு தொடங்கி முடிகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் யாருக்கா தெரியுமா? சோத்திரம், 1000 வருஷம் முடியும். முதல் நியாய தீர்ப்பு தொடங்கி கடைசி நியாய தீர்ப்பு முடிகிறதுக்கு 1000 வருஷம் முடியும். அப்போ வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டு ஆட்சி முடிந்து புதிய வானம் புதிய பூமி தொடங்கிறதுக்கு முன்னால். அதுக்குள்ளே எல்லா ஆளுகளும் நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பாங்க. அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியில் வந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பாங்க. ஆதாம் முதல் 1000 ஆண்டு ஆட்சி கடைசி வரை இருக்கிற எல்லா விதமான நீதிமான்களா இல்லையா அப்படிங்கிறது நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த வெள்ளை சிங்காசனத்தில் வைத்து இந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. அப்போ திறக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவருடைய பெயர் வாசிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியிருந்தால் வாசிக்கப்படும். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் பிழைத்திருப்பார்கள். வெளிப்படுத்தல் 20:15 வாசிப்போம். ஜீவ புஸ்தகத்துல பெயர் இல்லைன்னு என்ன நடக்கும்? அக்னி நரகத்தில் போயிடுவான். அப்போ இவங்கெல்லாம் நீதிமான்கள், அவ்வளவுதான். ஜீவபுஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருந்தால் அவங்க அக்னி நரகத்துல தப்பிச்சுக்கலாம். ஜீவபுஸ்தகத்தில் பெயர் இல்லைன்னு சொன்னால் நேராக அக்னி நரகத்துக்கு தான் போகணும். அப்போ ஜீவபுஸ்தகம் திறக்கப்படுகிறது. 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே ஜீவபுஸ்தகம் திறக்கப்படுகிறது. மல்கியா 3:16. இங்கே ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்குது. இப்போ ஜீவ புஸ்தகத்தை பார்த்தா இப்போ ஞாபக புஸ்தகம். இந்த ஞாபக புஸ்தகம் எதுக்கு எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவங்களுக்கு வேண்டி தனியாக ஒரு புஸ்தகம். இவங்க வந்து கொஞ்சம் விசேஷமானவங்க. மல்கியா 3:17
17-18. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது கூட நான் அவர்களை கடாட்சிப்பேன்.
அதுக்கப்புறம்
அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
அதுக்கப்புறம்
இதோ சூளையை போல எரிகிற நாள்
தான். போதும். இப்ப பாத்தீங்கன்னா ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் யாருக்கு சமமானவர்கள்? இவங்க ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் ஊழியம் செய்வார்கள், ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம்
பதினேழாம் 17
இருக்கு பாருங்க,
என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் என்னுடைய இருப்பார்கள்.
அப்புறம்
எந்த சேனைகளின் கருத்து சொல்லுகிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது கூட நான் அவர்களை.
யாருடைய ஸ்தானம் கிடைக்குது? குமாரனுடைய ஸ்தானம். ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் எல்லாருமே தேவனுடைய குமாரர்கள். அப்போ தேவனுடைய குமாரர்கள் ஆகணும்னு சொன்னால் கண்டிப்பாக கர்த்தருக்கு பயப்படணும், தேவனுடைய வசனத்தை தியானிக்கணும். அப்போ தான் குமாரன் ஆகக்கூடிய ஒரு மதிப்பு கிடைக்கும். எல்லாரும் செய்கிறாங்க, நீதிமான்களாக இருக்கிறோம், இருந்தால் போதும், எனக்கு ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் போதுன்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் ஞாபக புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டால் அவர்கள் ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்ததற்கு பிரதிபலனாக அவர்கள் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய குமாரனுக்கு ஏற்ற மகிமை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 12:4. இங்க பாத்தீங்கன்னா புஸ்தகத்தை முத்திரை போடுன்ட்டாரு. இங்க ஒரு புஸ்தகம் இருக்குது, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடுன்ட்டாரு. எந்த புஸ்தகம் முத்திரை போடப்பட்ட புஸ்தகம் எது? ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். வேத புஸ்தகம். எங்க நல்ல சத்தியம் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் பேர் இங்கே அங்கேயும் ஓடி அலையிறாங்க. எங்கே ஆராதனை நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு எங்கே நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு எங்கே நல்லா இருக்கும். அப்புறம் நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்கிறவங்கிட்ட என்ன கிடைக்கும்? ஏதாவது பொருள் கிடைக்குமா? ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்கு வேண்டி இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க. ஆனால் உண்மையாகவே தேவனை தேடுகிறவர்கள் தேவனுடைய வசனம், உண்மையான சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் எங்கே கலப்படம் இல்லாமல், எங்கே உண்மையாக, அல்லது எங்கே தேவனுடைய காரியங்கள் தெளிவாக நம்மளுக்கு கிடைக்கும் என்கிறதை அறிந்து கொண்டு ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். ஆனால் புஸ்தகத்தை முத்திரை போட்டு வச்சுருக்காரு. இந்த புஸ்தகத்தை முத்திரை போட்டு வைக்கலைன்னு இப்படி யாராவது இங்கேயும் அங்கேயும் ஓடி ஆராய்வாங்களா? அதான் எல்லாம் எனக்கு தெரியுமே. அதனால ஆண்டவர் முத்திரை போட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் ஓடி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒன்று கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு இது காணும். ஆனால் கூட்டம் நிறைய சேருது. ஆனால் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுன்னு பார்த்தா, அங்கே தேவனுடைய வசனம் முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய வசனம் கிடைக்காம ஜனங்கள் இங்கும் அங்கும் ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். தானியேல் 7:10 வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்னால வேறொரு சிங்காசனம் கூட இருந்து ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறது எத்தனை தடவைன்னு கேட்டீங்கன்னா 2 தடவை. வெளிப்படுத்தின புத்தகத்துக்கும் தானியேலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஆனா அங்க வந்து புஸ்தகங்கள் வெளிப்படுத்தின புஸ்தகத்துல சொல்லுது இந்த புஸ்தகங்களை முத்திரை போட வேண்டாம்னு சொல்லி இருக்கு ஒரு இடத்துல. ஆனா இங்க சொல்லுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்போ இங்க வந்து 2 புஸ்தகத்தை தான் குறிப்பா சொல்லப்படுகிறது. ஆனா வெளிப்படுத்தின வெள்ளை சிங்காசனத்துல 3 புஸ்தகம் வருகிறது. அப்போ இங்க புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன புஸ்தகமா இருக்கும்? அதே மாதிரி இங்க சிங்காசனமும் இங்க இருக்குது. ஆண்டவர் இங்க சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்படின்னா புஸ்தகங்கள் திறக்கப்படுகிற அந்த இடத்திலே ஆண்டவர் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். புஸ்தகங்கள் திறக்கப்படாம நியாய தீர்ப்பு நடக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தூதர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை நடத்துகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு 1வது நியாய தீர்ப்பு தேவனுடைய சபையில நடக்கிறது. அப்போ 1வது தேவனுடைய நியாய தீர்ப்பை நடத்துறது தேவனுடைய தூதர்கள், அல்லது தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அடையாளத்தை போட்டுக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி 2வது நியாய தீர்ப்பு 3வது உலக யுத்தம் அப்படின்னா எருசலேம் தேவாலயத்துக்கு உண்டான யுத்தம். இப்படி ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் தம்முடைய தூதர்களை வைத்து தேவன் நியாய தீர்ப்பு செய்கிறார். ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாய தீர்ப்பு செய்கிறது இங்கே தானியேலில் ஒரு இடத்துல பார்க்குறோம். அதுக்கடுத்து வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்குறோம். அப்போ வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்குறது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு, அங்கே 3 புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. இங்கே தானியேலில் பார்க்குறோம், இங்கேயும் சிங்காசனங்கள் வைக்கப்படுகிறது, புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. அப்போ இங்கே என்ன புஸ்தகமாக இருக்கும்? சோத்ரம். சரி, இது நாம் அப்புறம் பார்ப்போம். யோவான் 12:47-48
ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது வந்து இருக்கிறது.
ஏசாயா 55:10-11 வாசிப்போம்.
மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் கிளை கிளம்பி முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா இவ்விடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆயிக்கும்படி வாய்க்கும்.
போதும். இங்க தேவனுடைய வசனம் நியாய தீர்ப்பு செய்கிறது. அப்போ ஜனங்களை நியாயம் தீர்க்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அப்படின்னா நியாய தீர்ப்பில் வந்து ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு புஸ்தகம் என்னவா இருக்கும்? ஞாபக புஸ்தகம். இன்னொரு புஸ்தகம் நியாய புஸ்தகம். என்ன நியாய புஸ்தகம்? யோவான் 12 இப்போ நம்ம வாசிச்சோமே, சொல்லுங்க பாப்போம். அதான் என்ன புஸ்தகம்? புஸ்தகம் என்ன புஸ்தகத்துல வரணுமே? அது
வேத புஸ்தகம்.
வேத புஸ்தகம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வேத புஸ்தகம், அங்கே பரலோகத்தில் அது நியாய தீர்ப்பு புஸ்தகம். இன்றைய உலக அரசாங்கங்களில் எல்லா அரசாங்க கோர்ட்லேயும் நியாய தீர்ப்புக்கு வச்சிருக்கிற புஸ்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா பைபிள் தான். எல்லா சட்டங்களும் வேத புஸ்தகத்திலிருந்து எடுத்தது தான் சோத்திரம். அதே மாதிரி பரலோகத்தில் நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு வைக்கிற புஸ்தகமும் வேத புஸ்தகம் தான். அப்போ வேத புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலான்னா நியாய தீர்ப்பு புஸ்தகம்னு வச்சுக்கலாம். அப்போ ஒன்று வந்து இன்றைக்கு இருக்கிற வேத புஸ்தகம், இன்னொன்று ஜீவ புஸ்தகம். அப்போ வேத புஸ்தகத்தை வச்சு தான் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதியிருக்குதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வேத புஸ்தகத்தை வச்சு தான் ஞாபக புஸ்தகத்தில் பெயர் இருக்குதான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ தானியலில் சொல்லப்பட்டது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டதுன்னு சொன்னால் இங்கே வேத புஸ்தகமும் ஞாபக புஸ்தகமும். நாம் அந்த அது தானியலில் பின்னால் வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்ததுக்கப்புறம் தம்முடைய ராஜ்யத்தை தம்முடைய குமாரனாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு 1000 ஆண்டு ஆட்சியை தேவன் ஒப்பு கொடுக்குற காரியத்தை தானியேல் 7வது அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கலாம். அப்போ 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாக சிங்காசனம் உட்கார வைக்கப்பட்டு வேத புஸ்தகமும் ஞாபக புஸ்தகமும் திறக்கப்பட்டு தேவனுடைய ஆட்சியை தம்முடைய பிள்ளைகளாகிய அல்லது தம்முடைய குமாரனுக்கு 144,000 பேருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனத்தில் 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வேத புஸ்தகம் அப்புறம் ஜீவ புஸ்தகம் ரெண்டையும் வைத்து நியாயம் தீர்த்து நீதிமான்களை பிரித்தெடுக்கிறார். அப்போ இந்த வரிசையில் வந்து இப்போ நம்ம 3 புஸ்தகத்தை பார்த்தோம். முதலாவது வேத புஸ்தகம், நியாய தீர்ப்பு செய்வதற்கு மூல ஆதாரமான புஸ்தகம் வேத புஸ்தகம். ரெண்டாவது ஞாபக புஸ்தகம். மூன்றாவது ஜீவ புஸ்தகம். இந்த ஜீவ புஸ்தகம் ஞாபக புஸ்தகத்தில் எந்த இதில் நம்ம பேர் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்? சரி சொல்லுங்க பாப்பா, இன்னைக்கு யார் எப்படிப்பட்ட நீதி இருக்கிறதுங்க கண்டுபிடிச்சிடலாம். சரி நீங்க சொல்லுங்க பிரதர். ரைட்டு, உங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு. ஆ, ஜீவ புஸ்தகம் சோத்திரம். ஜீவ புஸ்தகம் அதுக்கப்புறம் சொல்லுங்க. அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு புஸ்தகத்துல பேர் எழுத கூட. சரி ரைட்டு தோத்திரம். அதுக்கப்புறம் இவங்க ஞாபக புஸ்தகம் நீங்க சொல்லுங்க பிரதர். ஜீவ புஸ்தகம் நீங்க பிரதர். ரைட், நீங்க சொல்லியாச்சு. நீங்க ஞாபக புஸ்தகம் என்ன சொல்லுங்க சிஸ்டர். நீங்க ஜீவ புஸ்தகம். நீங்க ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் இதில் நீங்கள் இருக்கிறவங்களுடைய பெயர் எங்கே எழுதியிருக்குன்னா ஞாபக புஸ்தகம் தான் இருக்கணும். ஏன்னா 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்னால் நியாயம் தீர்த்து இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் என்ன தேவனுடைய குமாரனுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறவங்க எல்லாருமே 1000 ஆண்டு ஆட்சிக்கு முன்பதாக தான் வரணும். ஜீவ புஸ்தகம் 1000 ஆண்டு ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தான் திறக்கப்படுகிறது. இல்லை இல்லை, நரகத்தில் தள்ளப்படுறது. ஆனால் ஆட்சி செய்கிறதுக்கு வர்றது யாரு? ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறவங்க தான் ஆட்சி செய்யறதுக்கு வர்றாங்க. அப்படின்னா நம்மளுக்கு அரசாட்சி வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம் சோத்திரம். ஆமா, ஆனால் ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாட்சி உண்டு. நம்ம அதே ஒவ்வொரு புஸ்தகத்தையும் ஒவ்வொரு வாரம் நம்ம பார்ப்போம். அதெல்லாம் இப்போ ஜீவ புஸ்தகத்தில் இருந்தாலும் வேதனை உண்டு. இல்ல அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்கு வேதனையும் இருக்கும் இல்லாம இருக்கலாம். அது எப்படிங்கறது அவங்கவுடைய தீர்மானத்துல தான் இருக்குது. எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணோம், எல்லாத்தையும் தொந்தரவு பண்ணோம். ஒரு ஒன்னையும் விட்டு வைக்காது. ஆனா தேவனுடைய நியாயத்துக்கு ஏகமா எல்லாத்துக்கும் வரும். ஆனா தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் ஞானமா இருப்பாங்க, தேவனுடைய வசனத்தை தியானிக்காதவங்க அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கு வேத புஸ்தகத்தை குறித்து நாம் முதல்ல பார்ப்போம். இப்போ முதல்ல வேத புஸ்தகம் திறந்தாதான் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 3 புஸ்தகமும் 2 புஸ்தகத்தில் பெயர் எழுதுறது, 1 புஸ்தகம் வந்து ஆண்டவர் முத்திரை போட்டு வச்சுருக்காரு. முத்திரை போட்ட புஸ்தகம்னா பைபிள் வந்து எப்போவுமே புதுசாக மூடிடு, அப்படியே பயப்படா சுத்தமாக இருக்குது. இப்போ அந்த வேத புஸ்தகம் என்னங்கிறது கொஞ்சம் திறந்து நாம் இன்னைக்கு அலாசியா ஆராய்வோம். ஏசையா 29 ஏசையா 29:10-13 வரை வாசிப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை கொடுத்து இத வாசின்னு சொன்னா என்ன சொல்றான் ஒருத்தன்? உத்தர போட்டிருக்குது, இது யாருனாலையும் வாசிக்க முடியாது அப்படின்னா எதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு இது எழுதி கொடுக்கணும்? முத்திர போட்டிருக்குதுன்னு சொன்னால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத முத்திரையை எதுக்கு நம்மளுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா, முத்திரை போடப்பட்டிருக்கிறது நம்ம தானியேல் 12 வாசிக்கிறோம், கடைசி நாள் வரை முத்திரை போடு. இப்போ கடைசி நாள் ஆயிடுச்சு, இப்போ முத்திரை வந்து ஒவ்வொன்றா உடஞ்சி நம்மளுக்கு அதனுடைய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. அப்போ இங்கே வந்து வாசிக்க அறிந்தவனுக்கு கொடுத்து இதை வாசின்னு சொன்னால் அவன் என்ன சொல்கிறான்? அவனும் முடியாதுங்கிறான். வாசிக்க அறிந்தவனுக்கு அதை கொடுத்து வாசி என்றால் அவன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வசனம் முத்திரை போடப்பட்டிருக்குதுங்கிறான். அப்போ வாசிக்க அறியாதவனுக்கு கொடுத்து அதை வாசின்னு சொன்னால் எனக்கு வாசிக்க தெரியலன்ட்டான். அப்போ வாசிக்க அறிந்தவன் யார், வாசிக்க அறியாதவன் யார் சொல்லுங்க பாப்பா? வாசிக்க அறிந்தவன் யார்? அவன் முத்திரை போட்டிருக்குதுங்கிற என்பான். வாசிக்க அறிந்தவன், வாசிக்க அறியாதவன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. வாசிக்க அறிந்தவன் யார் சொல்லுங்க பாப்பா? என்ன சொல்றானா, இந்த புத்தகம் முத்திரை போட்டிருக்குது யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியாதனால உலகத்தில் யாருக்குமே தெரியாது. வாசிக்க அறியாதவங்கிட்ட கொடுத்து படிச்சோன்னா அவன் என்ன சொல்கிறான்? எப்பா எனக்கு படிக்க தெரியாது, என்னென்னமோ இருக்குது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். ஏசையா 34:16-17 போதும். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, வேதத்தை தேடி வாசிங்கன்னு சொல்கிறாரு. தேடி வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்கும்? ஜோடி இல்லாமல் இருக்காது. அப்படின்னு எல்லா வார்த்தைக்கும் ஒவ்வொரு துணையான வாக்கியங்கள் அல்லது ஒரு வார்த்தையும் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் உண்டான வார்த்தைகள் இருக்கிறது. இது சேர்த்துறது யாரு? வாசிக்க தெரிஞ்சவன் சேர்க்க முடியாது. வாசிக்க தெரிஞ்சவனுக்கு எதனால வந்து அதை கண்டுபிடிக்க முடியலன்னா, திரும்பி வாசிப்போம் ஏசையா 29. வாசிக்க தெரிஞ்சவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் முத்திரை போட்டிருக்குதுன்னு சொல்றானா, அந்த அர்த்தத்தை கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல.
வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு இதை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் இது என்னால் கூடாது இதை முத்திரித்திருக்கிறது என்பான். அல்லது வாசிக்க தெரியாதவனிடத்தில் புஸ்தகத்தை கொடுத்து நீ இதை வாசி என்றால் அவன் எனக்கு வாசிக்க தெரியாது என்பான்.
அதுக்கப்புறம்
இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உடல்களினால் என்னை கனப்பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
போதும் போதும். அப்ப வாசிக்க தெரிஞ்சவனுக்கு எதனால வாசிக்க முடியல? காரணம் இங்க இருக்குது,
இருதயம் தூரமாய் விலகி இருக்கு.
அப்படி நான் வாயினாலதான் தேவனுக்கு பக்கமா சேர்றாங்களே ஒழிய இருதயம் தேவனை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது, அதனால இவனுக்கு முத்திரை போட்டிருக்குது. அப்ப வேதத்தை வாசிக்கும் போது முத்திரை போட்டிருக்குது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொன்னானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு தான் சமீபமாயிருக்குதே ஒழிய இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை தூரமா இருக்கு. அப்ப வாய்க்கு தேவனுடைய வார்த்தை சமீபமாயிருந்தா அவனுக்கு முத்திரை போட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் அவனுக்கு முத்திரை போடலை. ஏசாயா 34 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள்.
இவைகளில் ஒன்றும் குறைகிறார், இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாத, அவருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை,
அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். அப்ப வாயளவுல பேசிட்டு இருந்தா சேர்க்குமா? அது இருதயத்தில் தேவனுடைய ஆவி இருக்கணும். அப்போ இருதயத்தில் தேவனுடைய ஆவி இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்திற்கு சமீபமாக இருக்கணும். அப்போ தான் சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும். வாயளவில் பேசிட்டு போனால் அது வந்து கவிஞருடைய பேச்சாக தான் இருக்கும். அப்போ வந்து இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கும் பொழுது தேவனுடைய ஆவி இருதயத்துக்கு வருகிறது. அந்த தேவனுடைய ஆவி இணையான வசனங்களை வேதத்தில் தேடி கண்டுபிடித்து அவைகளை சேர்க்கிறது. 2 பேதுரு 1:20-21 வாசிப்போம். 2 பேதுரு 1:20-21
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை,
மனுஷனால பேசின வார்த்தையில மனுஷ ஆவியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தேவனுடைய ஆவியில எழுதப்பட்ட வார்த்தைகளை சேர்க்கிறதற்கு யாரு தேவை? தேவனுடைய ஆவி தேவை. அப்போ ஒருத்தன் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது, அந்த தேடி வாசிக்கும் போது அந்த இணையான வார்த்தைகளை அது சேர்க்கும். பைபிளை வந்து ரட்சிக்கப்படாதவன் பைபிள் படித்தா அவனுக்கு ஒரு மாதிரி புரியும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள் படித்தான்னு வைங்களேன் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா புரியும். அதே மாதிரி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பைபிள் படித்தானா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா புரியும். அப்புறம் பரிசுத்தாவி பெற்றதுக்கு அப்புறம் பைபிள் படித்தானா இன்னும் நல்லா புரியும். அதே மாதிரி ஆபத்து கஷ்ட நஷ்டங்களை மாட்டிட்டு முழிக்கும் போது பைபிள் படித்தாங்கன்னு நீங்களே ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா பைபிள் தான் முழு சொத்தாக இருக்கும், வேற எந்த சொத்து நம்மளுக்கு வேண்டாங்கிற மாதிரி பொழுதன்னைக்கு பைபிளை படித்தே ஜாம் பண்ணிட்டு இருப்போம். அப்படி தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேத புஸ்தகம் முத்திரையிடப்படாத புஸ்தகம். காரணம் தேவனுடைய ஆவி அவைகளை சேர்க்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியினால தான் எழுதப்பட்டது. அப்போ அதை வாசிக்கிறதற்கும் தேவனுடைய ஆவி இருந்தாதான் அதை வாசிக்க முடியும். எப்படி வந்து ஒரு பெரிய பாறாங்கல்லை உருட்டி வைக்கிறதுக்கு இப்போ இயேசு கிறிஸ்து கல்லறை வச்சாங்க, கல்லறையில் வைக்கும்போது என்ன செஞ்சாங்க, பெரிய ஒரு கல் எடுத்து எத்தனையோ பேர் சேர்ந்து உருட்டி வச்சாங்க அந்த வாசலில். அப்போ அந்த கல்லை உருட்டுறதுக்கு எத்தனை பேர் தேவை? அதே மாதிரி இன்னும் நிறைய ஆளுங்க இருந்தால் தான் அந்த கல்லை அங்கிருந்து உருட்டி கொண்டு வைக்க முடியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் மரணத்துக்கு அப்புறம் அந்த சரீரத்தை எப்படி அந்த கல்லறையில் போட்டு மூடி வச்சாங்களோ அதே மாதிரி அடைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அந்த பெரிய கல்லை தேவதூதர்கள் வந்து உருட்டி வெளியே கொண்டு வந்த மாதிரி, இன்றைக்கு எழுத்தின்படி ஆண்டவர் இறந்து 2 நாள் கழித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார், அதே மாதிரி ஆவியின்படியும் 2 நாள் முடிஞ்சு 3வது நாள் இன்றைக்கி ஆயிடுச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கு 2000 வருஷம் முடிஞ்சு 3வது 1000 வருஷத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ அந்த கல்லை வந்து எத்தனை பேர் உருட்டி வச்சாங்களோ அதே மாதிரி பலமுள்ள ஆட்கள் வந்து அந்த கல்லை உருட்டினா தான் உருள முடியும். அதே மாதிரி தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறதற்கு தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் வாசிக்க முடியும். வாய்க்கு தேவனுடைய வார்த்தை சமயமாக இருந்து வாசிக்கணும்னு சொன்னால் வாசிக்க முடியாது. மத்தேயு 13:10-15 வாசிப்போம். இருக்கிறது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால என்ன இருக்குது, காலில் கண்ணில் பார்க்குறாங்க, காதில் கேட்குறாங்க, ஆனால் இருதயத்தில் சிந்திக்க முடியல. ஆமாம், அதனால வந்து தேவனுடைய வார்த்தை முத்திரை போட்டிருக்குது, சிந்திக்க முடியல. எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் சின்ன வயசுலேருந்து நானும் படிச்சுட்ருக்கிறேன். ஆமாம், சண்டே ஸ்கூலு நானும் போனேன். நான் பெரிய பெரிய பிரசங்கியார் பிரசங்கமெல்லாம் கேட்டிருக்கிறேன். என்ன போய் இவர் அங்கே உட்காந்துக்கிட்டு 4 பேர் 5 பேர் தான் வர்றாங்க, என்னத்தான் பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காண்டிருந்தா அவங்கவுங்களுடைய விசுவாசத்தின்படி தான் அவங்களுக்கு கலக்கும். அப்போ இங்கே வசனம் சொன்னது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் இடத்துலேருந்து. எப்படி உள்ளவன் எவனோன்னு சொன்னால் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லலாம், இல்லை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கேட்ட வசனத்தை வச்சு நம்ம சிந்திச்சோம்னா ஈஸியாக சொல்லிடலாம்.
வேதம் உள்ளவன் எவனோ,
இல்லை அது பொதுவாக தான் வருது. சரி, நானே சொல்லிடுறேன், இன்னும் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக வரல, அதனால தான் சொல்ல முடியல. உள்ளவன் எவனான்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும். அப்படின்னா வேதத்தினுடைய ரகசியங்கள் அதிகமாக அறியும்படி அவர்களுக்கு அருளப்படுகிறது. காரணம், இருதயத்துக்கு பக்கமாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறதுனால ரொம்ப சிந்திச்சு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய்க்கும் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருந்தனாக்கா வாய் மட்டும் தான் பேசும், மைக் செட்டு மாதிரி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி பேசிகிட்டு தான் இருக்கும். ஆனால் இருதயத்துக்குள்ளே போய் வெளியே வந்ததுன்னா சிந்திச்சு தியானித்து பேசுவோம். அப்போது உள்ளவன் எவனோ அப்படின்னு சொன்னால், இருதயத்திற்கு தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கிறவன் எவனோ அவனுக்கு அதிகமான ரகசியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் இன்னொன்று வாசிக்கிறோம், பரிபூர்ணம்
அடைவான்,
உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமா வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நினைச்சிட்டு இருந்தானா, அவங்க என்ன தெரியும் சொல்லி நினைச்சிட்டு இருக்கானோ அது காணாம போயிடும். இதெல்லாம் சொல்லுவாங்க, பணம் இருக்கிறவங்க தான் ஆண்டவர் கொடுப்பாரு, இல்லாதவங்க ஒன்றும் தரமாட்டார். இந்த வசனத்தை எடுத்துகிட்டு வியாக்கியானம் பாருங்கள், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வியாக்கியானம். பதவி இருக்கிறவங்க தான் ஆண்டவர் பதவி கொடுப்பாரு, அவன் இன்னொருத்தரை தரத்தரமாக பண்ணிடுவார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இது அந்த வசனத்தை எடுத்து இப்படி பொதுவாக ஆண்டவர் சொன்னதுனால எல்லா இடத்துக்கும் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஆனால் உண்மையாக அதனுடைய அர்த்தம், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறவன் தான் உள்ளவன், இல்லாதவன் உள்ள இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவன் தான் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக வச்சுட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தானா, அவனுக்கு என்ன தெரியுமோ அது அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போம். ஏசி 6:8-10 வாசிப்போம்.
தமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு மறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களை அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார்.
பாருங்க, இருதயம் கொடுத்து போச்சு, காதை வந்து மந்தப்படுத்திட்டாரு. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்களை மூடி போடு. என்ன சொன்னாலும் என்ன தரிசனம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் அப்படி வச்சுட்டார். எதுக்கு அப்படி வச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு வச்சிருக்காரு சொல்லுங்க பாப்போம். என்னத்தினாலும் ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு.
என்ன
காரணத்தினால இருதயத்தை கொழுக்க வச்சிருக்காரு, காதை மந்தப்படுத்திட்டாரு, கண்ணை வந்து அடைச்சு போட்டாரு, என்ன காரணத்தினால ஆண்டவர் இப்படி வச்சிருக்காரு? அப்படி கிடையாது. அப்பதான் தேவனுடைய வசனத்தை தேடி தேடி அலைவான். இருக்கிறதெல்லாம் உண்மையா பைபிள்ல அப்படியே எழுதியாச்சுன்னா அதான் நம்மளுக்கு எல்லாமே எழுதியிருக்குது. நீங்க என்ன போய் பிரசங்கம் பண்ணிட்டு, ஏன் அங்க போயிட்டு, ஏன் இங்க போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம இருக்கிறதுக்கு, இப்படி வச்சாதான் தேவனுடைய வார்த்தையின் மேல ஒரு விருப்பமா இருந்து அவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தேடுறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. இல்லாட்டா ஒரு ஆள் சொன்னதை பார்த்து காப்பி அடிச்சு, நான் நல்லா பிரசங்கம் கேட்டேன், அந்த புஸ்தகம் படித்தேன், நானும் 2 வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதோட நிறுத்திடுவாங்க. அப்படின்னா தேவனை குறித்து அதிகமாக அறிய வேண்டும் என்று சொன்னால் தேவன் தன்னை மறைத்து கொண்டால்தான் எப்பவுமே தேவனை தேடி தேடி மனுஷன் போவான். அதனால தேவன் தன்னை எப்பொழுதுமே மறைத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். அதுபோல அவருடைய வார்த்தையும் மறைவாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் தேடி போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு அதை வச்சிருக்காரு. தேடாதவங்களுக்கு ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதில்ல. மத்தேயு 13:34
இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோட ஓமைகளாக பேசினார். ஓமைகளாகவே அன்றி அவர்களோட பேசவில்லை.
பைபிள்ல பேசின எல்லா காரியமும் ஓமை தான். ஓமை இல்லாமல் சாதாரண வார்த்தை பைபிளில் இல்லை. சாதாரண வார்த்தை எது இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரித்திரங்களை வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த ராஜா சண்டைக்கு போனான், இப்படி வந்தான், அப்படி வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் எழுத்தின்படி அன்னைக்கு இருக்கிற சரித்திரங்கள். ஆனால் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஓமை தான். அதான் நம்ம 2 பேதுரில் வாசித்தோம், தீர்க்க தரிசனங்கள் சுயமான தோற்றத்தை உண்டான பொருளை கொடுக்கறதல்ல, அது தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேசின வார்த்தைகள். அவைகளுக்கு பின்பாக வேறொரு உண்மையான அர்த்தம் இருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பேசின வார்த்தைகளும் அதே மாதிரி தான். பேசின வார்த்தைக்கு பின்னால் பல அர்த்தங்கள் இருக்கிறது. சங்கீதம் 49:1-4 வாசிப்போம். ஆண்டவர் ஊமையா பேசிட்டாரு, அந்த ஊமையை வந்து ஆண்டவர் திருப்பி வெளிப்படுத்துவேங்கிறாரு. ஊமையா பேசிட்டு காலத்துக்கு ஊமையாவே இருக்கட்டும், யாருக்குமே புரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வைக்கல. ஊமையா பேசிட்டாரு, அந்த ஊமைகளை நான் வெளிப்படுத்துவேன். அப்படின்னா பூர்வகால ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். அப்படின்னா பூர்வகாலம்னு சொன்னால் நம்முடைய காலத்துக்கு முன்னால் இருக்கலாம், அல்லது நம்முடைய காலத்துக்கு பின்னால் இருக்கிற காலமாக இருக்கலாம். நீண்ட காலங்களை குறித்த காரியங்களை, அல்லது கடந்த காலமானாலும் சரி எதிர்காலமானாலும் சரி, அந்த ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன். ஆமாம், சுரமண்டலம் வாசிக்க தெரிஞ்சாச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சுரமண்டலம் யாருக்கு வாசிக்க தெரியும்? இருதயங்கிறது சுரமண்டலம், ராகம் சிந்தனைங்கிறது வெளியில் வர ஓசை தான். ராகம் வந்து சுரமண்டலத்துக்கு எத்தனை ராகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 7 ராகம் இருக்குது. எப்படி சங்கீதம் பாடக்கூடியவங்க அந்த ஏழு ராகத்தை சரியான அளவில் அதை வாசிக்க தெரிகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பாட்டு நல்லாயிருக்கும். சும்மா அந்த கிட்டார் கம்பியை எடுத்து அல்லது ஹார்மோனி பெட்டியில் அந்த இது பட்டனத்துக்கு பார்த்திங்களா, நானும் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நாலு பட்டனை அழுத்தி வாசிச்சுட்டே இருந்தால் அது கேட்குறதுக்கு இனிமையாகாது. அப்படின்னா சின்ன குழந்தைய வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியும், அல்லது அதை வாசிக்க அறிஞ்சவங்க வாசிக்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த வாசிக்க தெரியாதவன் வாசித்தானே எப்படி இருக்கும், இருக்கிற எல்லா பட்டனையும் இப்படி இப்படி கையை வச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் வாசிக்க தெரிஞ்சவன் எந்த இடத்துல எந்த கையை வைக்கணும், இந்த ராகத்துக்கு இது, இந்த பாட்டுக்கு இது, இந்த தாளத்துக்கு இதுன்னு கையை மாற்றி மாற்றி அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கையை வச்சு வச்சு எடுக்கிறது. இப்போ பைபிளை வந்து பேச சிந்திக்க தெரியாதவங்க எல்லாத்தையும் சிந்திப்பாங்க, இது இங்கே இந்த வசனம் இருக்குது அங்கே அந்த வசனம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சிந்தித்தா நம்மளுக்கு அந்த ராகம் நம்மளுக்கு கிடைக்குமா? எல்லாமே ராகம்தான், ஆனால் அது ஒரு சரியான வரிசைப்படி வாசிக்க வேண்டும். அப்போ சுரமண்டல ராகம் முதலாவது ஏழு ராக இசையில் தெரிகிற மாதிரி பைபிளில் சுரமண்டல ராகம் ஏழு இருக்குது, அடிப்படை ராகம். அந்த ஏழு ராகத்தை தெரிஞ்சாதான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இதில் என்னென்ன ராகம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக அந்த ஏழு ராகத்தில் உண்டான ராகங்கள் அந்த வசனத்தில் இருக்கும். எப்படி ஏழு ராகம் என்னென்ன ராகம் சொல்லுங்க பாப்பா, எப்படி சுரமண்டலம் வாசிக்கிறது? யோபு சொன்ன மாதிரி என் சுரமண்டலம் புலம்புகிறது, இருதயங்கிறது சுரமண்டலங்கிற இசைக்கருவி. அது ஏழு ராகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கற்பனைகள், பிரமாணங்கள், சட்டங்கள், சாட்சிகள், நியாய தீர்ப்புகள், வழிகள், இப்படிங்கிற மாதிரி தேவனுடைய பிரமாணங்கள் தான் ஏழு ராகங்கள். அப்போ ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அதில் தேவனுடைய பிரமாணம் எவ்வளவு இருக்கிறது, அல்லது தேவனுடைய நியாய தீர்ப்பு எவ்வளவு இருக்கிறது, அல்லது தேவனுடைய வழிகள் எவ்வளவு இருக்கிறது, அல்லது தேவனுடைய கட்டளைகள் எவ்வளவு இருக்கிறதுங்கிறத நாம் சிந்தித்து தியானித்து அந்த கட்டளைகள் வேதத்திலே எந்தெந்த பகுதியில் என்னென்ன அதுக்கு பிரமாணங்களை கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத சிந்திக்கும் போது நம்மளுக்கு அந்த பகுதியை போய் வாசிக்கும் போது இந்த பகுதியில் இருக்கிற காரியங்கள் நம்மளுக்கு தெளிவாக புரியும். அப்போ இருதயமாகிய சுரமண்டலத்தில் அந்த ஏழு ராகங்கள், தேவனுடைய கற்பனைகள், கட்டளைகள், சாட்சிகள், நியாய தீர்ப்புகள், இவைகளை வந்து சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு வேதத்தில் மறைந்திருக்கிற ரகசியங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். சங்கீதம் 92:1-2 வாசிப்போம். சங்கீதம் 92:1. இசைக்கு கச்சேரி எல்லாம் வைக்கும் போது முதல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன பாட்டு பாடுவாங்க? அது எந்த இது இருக்குதோ அந்த அவங்களுடைய தெய்வத்தை பத்தி பாடுறாங்க. அப்போ இருதயத்தில் நம்ம தேவனுடைய காரியங்களை சிந்திக்கும் போது முதல்ல யாரை துதிக்கணும்? தேவனை துதிக்கணும். நிறைய பேர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி சிந்திச்சுட்டு இருப்பாங்க, ரகசியங்களை மட்டும் தேடி தேடி போவாங்க, ஆனால் தேவனை துதிக்க மாட்டார்கள். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். முதல்ல இருதயத்தில் நம்ம தேவனை துதிக்கணும். அதுக்கப்புறம் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும், 10 நரம்பு வீணை, அதுக்கப்புறம் தம்புரு, அதுக்கப்புறம் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். இந்த 10 நரம்பு வீணை என்னது? 10 விரல் நம்முடைய கிரியில நற்கிரியிலாம் இருக்கணும். இருதயத்தில் தேவனை துதிக்கணும். நம்ம வந்து நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்புறம் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்கணும். தம்புரு என்னங்கிறது தெரியல எனக்கு. 10 நரம்பு வீணையினாலும், அது இங்கிலீஷில் பார்த்தா கண்டுபிடிக்கலாம், இப்போ அதுக்கு டைம் இல்லை எனக்கு. இப்போ சோத்திரம். அப்போ தியானத்தோடு முதல்ல நம்ம தேவனை துதிச்சாவே போதும், அப்புறம் எல்லா இசைக்கருவியும் தானாக வேலை செய்யும். அப்புறம் 10 நரம்பு வீணை, கையின் கிரிகளில் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அப்புறம் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையும் அப்படின்னா என்ன? தேவன் நம்மளுக்கு என்ன நன்மை செய்தார் அதைய தேவனை நம்ம தேவனுடைய காரியங்களை நம்ம உணரணும், அதே மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ எடுத்தோன்னு சத்தியத்தை சொன்னால் யாருக்கும் போய் சேராது. தேவன் நல்லவர், தேவன் நம்மளுக்கு கிருபையாக இந்த நல்ல காலை வேலையை கொடுத்துருக்கிறார், தேவன் நம்ம மேலே இரக்கம் வைத்திருக்கிறார், தேவன் நம்ம மேலே அன்பு செலுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை அதை நாம் தியானிக்கும் போது பேசும்போது தான் தேவனுடைய அன்பு என்னங்கிறத நம்மளுக்கு உணர முடியும். அதுக்கப்புறம் தான் தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய சத்தியம் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லும்போது வந்து ஒருத்தருக்கு போய் சேரும். அப்போ அதனால் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது முதல்ல தேவனுடைய கிருபை, நம்மளுக்கு தேவன் நம்ம மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். அதுக்கப்புறம் தேவன் மறைக்கப்பட்ட சத்தியங்களை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். லூக்கா 8:15.
உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாக ரகசியமும் இல்லை, வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவன் தனக்கு உண்டு என்று நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார்.
பாருங்க, இங்கே அதே வசனம்தான் வருது. எது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருக்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு பரிபூர்ணம் அடைவான். இப்போ நாம் இங்கே வாசிக்கிறோம், நிலத்தில் விதை விதைக்கிறத பற்றி ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஊமையில் நல்ல நிலத்தில் விதைத்த மனுஷன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நாம் இப்போ வாசித்தோம். 15-18 வரைக்கும் வாசிக்கும் போது நல்ல நிலத்தில் இன்னொரு தடவை வாசிப்போம். மதியா
நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள்.
உண்மையும் நன்மையுமாக இருதயத்திலே காத்து பொறுமையோட பலன் கொடுக்கிறவர்கள். பாருங்க, இங்க கரெக்டா வந்துருச்சு. தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமா வந்துருச்சு, அது உண்மையும் நன்மையுமாக காத்து வச்சிருக்கிறாங்க, அப்போ பலன் கொடுக்குறாங்க. இது பலன் கொடுத்து வளர்ந்து வளர்ந்து என்னவா வருது வாசிப்போம்.
ஒருவனும் விளக்கை கொடுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான், உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான்.
வசனம் உள்ள போய் வளர்ந்து வளர்ந்து என்னவா ஆச்சுன்னா ஒரு விளக்கு தண்டா மாறிடுச்சு. அப்படின்னா ஒரு விளக்கா மாறிடுச்சு, அது விளக்கு தண்டோட இருக்கிற ஒரு விளக்கா மாறிடுச்சு. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வசனம் போயிருச்சுன்னா அது என்ன பண்ணும், வளர்ந்து வளர்ந்து வெளிச்சம் கொடுக்கும். வெளிச்சம் கொடுத்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அது இருதயத்தில் உள்ளதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும். இது என்ன பொருள், இது என்ன பொருள், எவ்வளவு நாளாக இது இருக்குது, இது நம்மளுக்கு உபயோகம் ஆகுமா ஆகாதா, பழைய பொருள் என்ன புது பொருள் என்ன அப்படிங்கிறத தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்குள்ளே போச்சுன்னா மட்டும்தான் அந்த இருதயம், இருளடைந்த இருதயம் பிரகாசமடையும். பிரகாசம் அடைஞ்சு எல்லா காரியங்களையும் பரிசோதிக்கும். பரிசோதித்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அது நல்லதாக தேவையானதை எடுத்துகிட்டு தேவையில்லாத அது வெளியே போட்டுரும். அப்போது இப்படி வரும்போது வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை, அதுக்கப்புறம் மறைபொருளும் இல்லை. அப்படின்னா வேத வசனத்தை வாசிக்கும் போது அதில் என்ன மறைபொருள் இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரிஞ்சிடும். ஏன்னா இருதயத்தில் வெளிச்சம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தோடு நம்ம வாசிக்கும் போது தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்டு வார்த்தைகளை தேவனுடைய ஆவியினாலே வாசிக்கும் பொழுது அங்கே மறைக்கப்பட்ட மறைபொருள் நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த கேட்கிற
விதத்தை குறித்து கவனியுங்கள், உள்ள விளைவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாத விளைவனோ அவன் தனக்கு நினைக்கிறதும் அவனிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் என்றார்.
கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். அந்த இதுலதான் ரொம்ப அர்த்தம் இருக்குது. கேட்கிற விதம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய காரியங்கள் இருக்குது. அப்போ இதில் வந்து கேட்கிற விதம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 8:12 வாசிப்போம்.
வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவர் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறார்.
இங்க பாருங்க, கேட்கிற விதத்துல ஒரு விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், ஆனால் சிந்திக்காதனால அது ஆகாயத்து புறவை சாத்தான் வந்து கொண்டு
போயிட்டான்.
அப்போ வந்து கேட்கிற விதத்தில் இது வந்து ஒரு விதம். அப்போ நம்ம இப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்குறோமா? ஒன்று. ரெண்டாவது 13
கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறுபடாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள்.
கற்பாறையில் இருக்கிற நிலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா கேட்குது, ஆனால் வேறு இல்லை. அப்போ கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். முதல்ல கேட்டவன் கேட்டான், அந்த கேட்ட வசனம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டான். ரொம்ப கடினமான இருதயம் இருக்கிற மனுஷன் கற்பார கேட்கறதுக்கு நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் உலக கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது வேர் விட முடியல, அதனால் அவன் பின் வாங்கி போனான். 14
இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவர்களிடமே போய் இப்பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கூடாது இருக்கிறார்கள்.
இங்கே பார்க்கும்போது முள்ளுல விதைக்கிறவன் என்ன பண்ணனா, வசனத்தை கேட்டுட்டான், நல்லா புரிஞ்சிருச்சு, ஆனால் கேட்டதுக்கு அப்புறம் போய் இந்த உலக கவலையில் மாட்டிக்கிட்டான். ஐயோ பாவன், என்ன பண்ணுறது, இது வாங்கணுமே அதை வாங்கணுமே, இந்த காசு ஏற்றணுமே அந்த காசு ஏற்றணுமே, முழு கவனம் அங்கே இருதயம் அதுக்கு மேலே போயிடுச்சு. தேவனுடைய வார்த்தை நீ ஓரமான இல்லை, நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன், கஷ்டம் வந்தால் நான் அப்புறம் தேடுறேன், இப்போ வந்து எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முள் வளர்ந்துட்டுருக்குது, தேவனுடைய வார்த்தையும் இருந்து வேலை செஞ்சிட்ருக்குது. அப்புறம் எப்படி இருக்கும், தேவனுடைய வார்த்தையும் வளருது முள்ளும் வளருது. எது முதல்ல வளரும் சொல்லுங்க பார்ப்போம். முள்ளு வேகமாக வளரும், ஏன்னா ஏற்கனவே முள் இருக்குது, லேட்டாக தான் தேவனுடைய வசனத்தை போட்டது, அதனால் பயிர் வந்து வளர்ந்து வளர்ந்து வருது, எல்லாம் வளருது. ஆனால் பூ விட்டு காய் விடும்போது அந்த முள், நான் இருக்கும்போது நீ உட்காந்துட்டு நீ என்ன பூ விட்டு காய் காய்ச்சிட்ருக்கிற, அதனால் அந்த பூவும் காயும் அந்த முள் வந்து குத்துது. அப்படி கேட்கிற விதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறித்து முதல்ல நம்ம வாசித்தோம். கேட்ட வசனம் சாத்தான் கொண்டு போயிட்டான் அல்லது மறந்து போச்சு. ரெண்டாவது வசனம், ஆமாம், வேர் விடலை. மூணாவது வசனம், முள்ளுள்ள விதைக்கப்பட்டவன் நல்லா கேட்குறான், கேட்டுட்டு அப்புறம் மறந்துடுறான், அப்புறம் உலக காரியங்களை போய் மாட்டிக்கிறான். போதும். அப்போ இங்கே எத்தனை நிலத்தில் இருக்காங்க, மொத்தம் 4 வகையான வகையாக கேட்குறாங்க. இந்த 4 வகையை கேட்டதில் ஒரு வகையில் கேட்டவன் தான் ரொம்ப நல்ல பலன் கொடுத்தது, மற்றது 3 என்னன்னு கேட்டிங்கன்னா அது பலன் கொடுக்கல. அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் தான் அது பலன் கொடுக்கும். வசனத்தை கேட்டுட்டு தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருந்தால் பலன் கொடுக்காது. அப்படி தேவனுடைய வார்த்தையை காதளவில் கேட்டுட்டு இருதயத்துக்கு பக்கத்தில் கொண்டு போகாமல் இருந்தால் அவங்க என்ன இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ, அது உலகத்தில் படிப்பாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், எனக்கு இது இருக்குது எனக்கு இது கிடைக்கும் நான் அடைவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்ச நாள் போய் பார்த்தா அது அங்கே இருக்காது. ஆமாம், நினைக்கிறது எல்லாத்துக்கும் தான் ஆண்டவர் தேவனுடைய வார்த்தை கொடுக்குறார். நீதிமான்களை தேடி ஆண்டவர் வரல, பாவிகளை தேடி தான் வந்தார். ஆமாம், இந்த கல் முள் கரடு முரடான்னு இடத்துல தான் வந்தது, எல்லாத்துக்கும் போய் ரட்சிப்பு சேரணும்னு ஆண்டவர் விதையை போட்டார். அதில் நிலம் வந்து பக்கமாக வச்சுக்கிறது அவங்கவுங்களுடைய பொறுப்பு. ஆமாம், அது வேலி அடைச்சி கல் முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி அதை விதைக்கணும். அப்போ விதைக்கிற போது ஆமா, விதைக்கும் போது எல்லாம் வசனம் கிடைச்சது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இதை எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்போ இருதயத்தில் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறதுக்கு முன்னால் இருதயத்தை சுத்தம் பண்ணணும், வேலி அடைக்கணும், இப்படியெல்லாம் பக்குவமாக வச்சு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் தான் கரெக்டாக வளரும். அதை விட்டு போட்டு பாவம் செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தையும் சிந்திச்சுட்டு உலக ஆசையும் வச்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தையும் வச்சுக்கிட்டு இப்படி மசாலா பண்ணி பண்ணி வந்தால் என்ன, குறிப்பிட்ட நாள் வரும்போது ஒன்றும் இல்லை, போய் உள்ளதுன்னு நம்ம எது நினச்சோமோ ஆமாம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. நீ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அப்படி தான் ஆச்சு. அதனால் நானும் சரி இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு தூக்கி போட்டு தான் இன்றைக்கி எது நம்மளுக்கு இருக்கணுமோ அதை மட்டும் நான் தேவனுடைய வார்த்தையை எப்போவுமே இருதயத்துக்கு பக்கமாக வச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்னை விட்டு தூரமாக போச்சு எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் எப்பவுமே நினைப்பேன், ஏன் நான் இப்படி இருக்கிறேன், ஒரு சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் என்னமோ ஏனாதானே இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ஒரு பெரிய பாறாங்களை தூக்கி நான் தலையில் வச்சுக்கணும், அப்போ தான் நான் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை எதையாவது ஒன்று எடுத்து, யாருக்குமே புரியாத வார்த்தை, யாருக்குமே விளங்காத வார்த்தை, அந்த வார்த்தையை எடுத்து என்ன தெரியுமா பண்ணணும், புளி மூட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிற மாதிரி ஆண்டவர் இது என்னங்கிறது எனக்கு சொல்லும் அப்படின்னு அதையே சிந்திச்சுட்டு இருந்தேன்னு வைங்கள. எனக்கு நேரம் போகிறது தெரியாது, அந்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் வரும்போது அது அப்படியே எப்படி அது உடஞ்சி 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 பெரிய பாறை உடஞ்சி 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 சின்ன சின்ன கல்லாக மாறுதோ அந்த மாதிரி சின்ன நல்ல அழகான பொருளாக மாறிடும். அப்படி தான் ஒரு பெரிய கல்லை சரியான முறையில் வந்து நாம் வடிவமைக்கும் போது நல்ல ஒரு சித்திரமான ஒரு பொருளாக மாறிடுது. அந்த மாதிரி நம்முடைய இருதயம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு சமீபமாக இருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட கஷ்டமான தேவனுடைய வார்த்தையாக இருந்தாலும் சரி நாம் சிந்திக்கும் போது தேவ ஆவியானவர் நம்மளுக்கு அதை உணர்த்துறார். அப்போ இந்த மூணு வகையில் நாம் கேட்டோம்னா அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் அது செயல்படாமல் போயிடும். ஆனால் முழுவதும் அதுக்கே நம்ம அடிமையாக இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. ஆமோஸ் 8:11-13 வாசிப்போம்.
பஞ்சம்
இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா பைபிள் கிடைக்காது, அதனால் நிறைய பாஷையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துடணும், பைபிளை நிறைய அச்சடிக்கணும், தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கும் போய் சேரணும், உலகம் முடிகிறதுக்கு முன்பாக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பைபிளை பிரிண்ட் பண்ணி நிறைய கிராமங்களில் கொண்டு போய் நிறைய சுவிசேஷங்களாகவும் கைப்பிரதிகளாகவும் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா பைபிளெல்லாம் இருக்கும், எதுக்கு பஞ்சம் வரும்? ஆமா, கேட்க முடியாது. வசனம் இருக்கும், அதை வாசிச்சு அர்த்தம் சொல்லணும்னா அதுக்கு முடியாது. ஆமா, முதல்ல பஞ்சம் எங்க தொடங்குது? எருசலேம்ல தான் முதல்ல பஞ்சம் தொடங்குது. ஊழியக்காரங்களுக்கு தான் பஞ்சமே தொடங்குது. ஏன்னா கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எப்படி கேட்டிருக்கிறான்? முதல்ல வழி அருகே விதைக்கப்பட்டவனா, கற்பாறையில் விதைக்கப்பட்டவனா, முள்ளு நிலத்தில் விதைக்கப்பட்டவனா, இவங்களுக்கெல்லாம் வந்து காதில் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வேலை செய்கிற இடங்களில் ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. ஒரு மேனேஜர் இருப்பார், கீழே ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அப்புறம் ஒரு பியூன் இருப்பான், அப்புறம் வேலை செய்கிறவன் இருப்பான். நம்ம சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு மத்தியில் ஒரு மூணு பேர் இருப்பாங்க. அப்போ மேனேஜர் சொல்லுவார், எப்பா எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா அப்படிம்பாரு. அப்போ என்ன சொல்லுவான் இந்த கீழே இருக்கிற சூப்பர்வைசரு, எப்பா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போட்டுவான் அப்படின்னு அவனுக்கு அடுத்தவங்கிட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லுவார். அந்த ஆள் என்ன சொல்லுவான்? அவன் போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவார். அப்போ கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துட்டானா என்ன ஆகும்? அவன் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துடுவான். இங்கே வந்து மேனேஜர் டேபிளை வந்து தொட்டு பார்க்கும்போது அது வந்து கூலிங்காகவே இருக்காது. அப்புறம் கேட்பார், என்னப்பா நான் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன், இதெல்லாம் எப்படி கொண்டு வந்துருக்கேன்? இல்லை சார், நான் தான் கரெக்டாக சொன்னேன், ஆனால் வாங்கிட்டு வந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு கூல் ட்ரிங்க்ஸுங்கிறது கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. கூல் ட்ரிங்க்ஸ்னால் நம்ம அந்த கடலை விற்கிது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கலர் கலராக இருக்கிற குடிக்கிற பானம் தான் நினச்சிட்டு இருப்பான். அது கூலிங்காக இருக்குதா இல்லையாங்கிறது அவன் பார்க்க மாட்டான். அவனுடைய அறிவுக்கு என்னென்னா, ஓ இதெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸு அப்படின்னு அவன் சாதாரணம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் கூலிங் இருக்குதா இல்லையான்னு கவனிக்கக்கூடியது சரியான அறிவு இருக்கிறது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எப்படி அதை வந்து கேட்டுக்கொள்கிறோமோ அதை தான் மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ வலியருகே விதைக்கப்பட்டவன் எப்படி கேட்டானா அதே மாதிரி தான் அடுத்தவனுக்கும் சொல்லுவான். கட்பாறையில் விதைக்கப்பட்டவன் எப்படி தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கிறானோ அதே மாதிரி தான் அடுத்தவனுக்கும் சொல்லுவான். அதே மாதிரி முள்ளுள்ள விதைக்கப்பட்டவன் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டானோ அது போல் மற்றவர்களுக்கு சொல்லுவான். அதே மாதிரி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்டவன் எப்படி சொல்கிறானா அவன் கரெக்டாக சொல்லுவான். அப்போ நாலு பேருக்கு இந்த வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது, நாலு பேரில் யார் சொல்லுவா அதில்? சரியாக தேவனுடைய வார்த்தையை கேட்டவன் தான் அடுத்தவனுக்கு தெளிவாக சொல்ல முடியும். மற்ற மூணு பேரும் கேட்டிருப்பான், ஆனால் மற்றவனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியாது. அதனால் என்ன ஆகுது? பஞ்சம் வந்துடுது. இன்றைக்கி ஊழியக்காரங்க நிறையா பேர் இருக்காங்க. மொத்த ஊழியக்காரங்களை நாளாக பிரிச்சிட்டோம்னா அதில் நாலு பேர்த்துக்கு ஒரு ஆளுக்கு தான் உண்மையாக சொல்ல தெரியும், பாக்கி மூணு பேர்த்துக்கு சொல்ல தெரியாது. அப்போ இந்த வசனத்தை வந்தோன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் புறப்படுவார்கள் அப்படின்னு. இன்றைக்கி மேற்கத்திய நாடுகள்லேருந்து கிழக்கத்திய நாடுகளுக்கு வர்றாங்க. அப்புறம் வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடியாமல் போவார்கள். இப்போ நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க, வெளிநாட்டுக்காரங்கெல்லாம். ஏதோ நல்லது இருக்குது, இந்தியா வளர்ந்துருச்சு, எல்லா இதுலேயும் முன்னேறிட்டுருக்காங்கன்னு. முதல்ல வந்து இந்தியாக்காரன் மேலை நாடுகளுக்கு போனான். இப்படி இங்கே வந்து ஓடி ஓடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் உலகம் முழுவதும் இந்தியாக்காரங்க ரொம்ப ஃபேமஸாக நின்றுட்டுருக்காங்க. அப்படி ஒவ்வொரு காரணத்தில் அறிவை தேடி 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 மனுஷன் ஓடி ஓடி இப்படி இருந்துட்டுருக்கான ஒழிய தேவனுடைய வார்த்தை அங்கே கிடைச்ச பாடில்லை. அந்நாளிலே சௌந்தரியமுள்ள கன்னிகளும் வாலிபரும் தாகத்தால் சோர்ந்து போவார்கள். இது என்னவா இருக்கும்? ஆஹா, சௌந்தரியமுள்ள கன்னிகைகள், சபை இல்லை அது, சௌந்தரியமுள்ள கன்னிகைகள், ரொம்ப அழகானவங்க, ரொம்ப அழகானவங்களும் ரொம்ப அழகான ரொம்ப வாலிபர்களும் இவங்கெல்லாம் சோர்ந்து போயிடுவாங்களாமா, என்ன அர்த்தம்? அதுக்கு பொருள் பொருள் இதுக்கு பொருள் வரணுமே. தலைவர்கள் தலைவர்கள் இல்லை, சௌந்தரியம் உள்ளவர்கள் சொன்னால் நோபல் வின்னர்ஸ், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், ஹைலி எஜுகேட்டட்ஸ், ஸ்காலர்ஸ், மிகவும் சௌந்தரியம் உள்ளவர்கள் சொன்னால் ஹைலி குவாலிஃபைடு ஸ்காலர்ஸ், அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாதனால சோர்ந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வாலிபர்கள், வாலிபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் ஒலிம்பிக்கில் சாம்பியன் வாங்கினவங்க, ஒலிம்பிக் பதக்க ஆஸ்கார் விருது இந்த மாதிரி வாங்கியிருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியங்களும் இருக்கும், தேவனுடைய வார்த்தை இல்லாதனால அவன் சோர்ந்து போயிடுவான். அப்படி உலகத்தில் ரொம்ப பிரபலமான ஆட்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா சோர்ந்து போயிடுவாங்க. வெளிப்படுத்தல் 22:18-19 வாசிப்போம்.
இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகவும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதையை தேவன் அவனை கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகவும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்து பசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்துக்கொள்வார்.
பாருங்க, இப்படியும் ஆண்டவர்ல எழுதிட்டார், வசனத்தை கேட்கறவன் ஒழுங்கா வெளியே சொல்லணும், கூட்டியும் சொல்லக்கூடாது குறைச்சும் சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி போய் சேரும் சொல்லுங்க பார்ப்போம். வசனத்தை கண்டாவே பயம் மனுஷனுக்கு, அதிகமான சாபம் வேற வருது. சொல்லும் போது ரொம்ப கவனமாக சொல்லணும்னு வேற ஆண்டவர் சொல்லிட்டாரு, கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது, கரெக்டாக சொல்லணும். அப்போ எப்படி கரெக்டாக சொல்கிறது?
அமைதியா இருந்தது.
அப்படின்னா வசனம் யாருக்கு போய் சேராத, கொஞ்சம் அதிகமா இருக்கிறீங்க. ஆமா, மூணு பேர் மூணு நாலு வகையில கேட்டிருக்காங்களா, மூணு பேர் கேட்டிருக்காங்களா. வெளியருக விதைக்கப்பட்டவங்க கேட்டிருக்கிறான், கற்பாறை, அப்புறம் முள்ளுல விதைக்க முள்ளு இடங்கள்ல இருக்கிறவங்க கேட்டிருக்காங்கல்ல. அதான் இங்க சொல்லுது, இந்த நாலு பேர்த்துல கூட்டாம குறைக்காம அப்படியே சொல்றது யாரு, விதைக்கப்பட்டவன் தான். அவனுக்கு தெரியும் எங்க கூட்டணும் எங்க குறைக்கணும்னு. முறையான இசை சுரமண்டலத்தினுடைய ராகத்தை முறையா பயின்றுன்னு தெரியும். இந்த இடத்துல எந்த ராகம் போடணும், இந்த இடத்துல எந்த ராகம் போடக்கூடாது. பாருங்க, இவ்வளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கிறேன், உலக காரியங்கள் எவ்வளவோ பேசியிருக்கிறேன், ஆனால் வேதத்தினுடைய அந்த பிரமாணம் மாறாம, தேவனுடைய திட்டம் மாறாம, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ தேவனுடைய வார்த்தையில மனிதனுடைய ஆலோசனைகளை போட்டு கூட்டவோ, அல்லது தேவனுடைய உண்மையான தேவனுடைய வசனத்தினுடைய அர்த்தத்தினுடைய பலம் குறைஞ்சு போகிறதுக்கு எதையாவது எடுக்கவோ மனுஷன் கூடாது. அப்படி செய்தானா அவனுக்கு வாதைகள் பெருகும், இந்த பூமியிலையும் பெருகும், அதுக்கப்புறம் நித்தியத்திலையும் பெருகும். இன்றைக்கு நிறைய பேருக்கு வாதைகள் பெருகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் காரணம். எப்படி வாதைகள் பெருகும், கூட்டுறதுனால எப்படி வாதைகள் பெருகும் சாதாரண நம்முடைய வாழ்க்கையில, எப்படி பெருகுனா, நம்ம தேவனுடைய வார்த்தையை கூட்டி அதிகமாக சொன்னாலோ குறைச்சி சொன்னாலோ, நம்ம சாதாரணமாக பேசும்போது அடுத்தவங்க கேட்குற கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல முடியாது. அஞ்சு புரியும்படியாக சொல்ல முடியாது. அஞ்சு வார்த்தை பேசுகிற இடத்துல 50 வார்த்தை பேசுவான். அப்படி வார்த்தையில் தடுமாற்றம் வரும். ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து மனுஷனுடையது இல்லை, தேவனுடையது. அதை மனுஷன் கடன் வாங்கியிருக்கிறான். அப்போ தேவனுடைய காரியத்துக்கு உபயோகப்படுத்தினானா நல்லா வேலை செய்யும். அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய தன்மையை குறைக்கணும்னு சொல்லி நினச்சி இவனுடைய ஆலோசனையும் உள்ளே போட்டு பேசினானா, அப்புறம் இவன் பேச்சே ஒரு வாதை தான். சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த பாஸ்ட் வந்துட்டார் நான் போடுவார் பாருங்கள் பிளேடு, அறுத்து தள்ளிடுவார். சொன்னதே திருப்பி சொல்லிட்டு கிடப்பார், சொன்னதே திருப்பி சொல்லிட்டு கிடப்பாரு. அர்த்தம் வழங்கவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது, புரியாத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. நான் என்னை விட்டா கூட நான் கூட நல்லா பேசுனாட்டு இருக்கு. ஆமா, இவர் பேசுற என்ன தான் பேசுறாரு, இவரு இதுதான் வாதம். இது கேட்கும் போதே தெரியும் வாதம் பெருகிருச்சா இல்லையாங்கிறத, இதை கண்டு மச்சாவே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வசனம் பேசுனேன்னு வைங்களேன், நல்லா கேட்டு புரிகிறவங்களுக்கு பவுல் பேசுன மாதிரி ராத்திரி முழுதும் உட்காந்து பேசினாலும் பேசுவோம். அந்த மாதிரிலாம் நான் இங்கே வந்து சில இடங்களில் பேசியிருக்கேன் சில நேரத்தில். ஆனால் கேட்கக்கூடிய வசனத்தை இருதயத்துக்கு சமீபமாக வைத்து கேட்கக்கூடிய ஆட்கள் இல்லாதனால என்னால் சரியாக பேச முடியறதில்லை. அப்போ அந்த மாதிரி ஆட்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம், அந்த மாதிரி ஆட்களை சீக்கிரம் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். நாம் எல்லோரும் இந்த நாலு வகையில் விதைச்ச இடத்துல இந்த மூன்று வகையாக இல்லாமல் கடைசி வகையாக எப்படி நல்ல நிலத்தில் விதைத்த வசனத்தை போல எடுத்து நாமளும் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதை நாம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அடுத்தவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ தேவனுடைய வசனம் இன்னைக்கு முத்திரை போட்டிருக்குதா இல்லையா? வாய்க்கு சமீபமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை முத்திரை போடப்பட்டிருக்கிறது, இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருந்தால் முத்திரை போடப்படவில்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.